ஸோ இந்த முதல் பதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். எத்தனை பேருக்கு இதை பார்த்தாத படிக்க தெரியும்? சிக்ஷாஷ்டகம். ஓகே, மிச்சமெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வார்த்தையாக படிக்கலாம், அப்படியே திருப்பி சொல்லணும். சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபணம் ஶ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் ப்ரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்நாபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மஹாதாவாக்னி நிர்வாபணம் சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மஹாதாவாக்னி நிர்வாபணம் ஶ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஶ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் ப்ரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் ஆனந்தாம்புதி வர்தனம் ப்ரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்நாபணம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சர்வாத்ம ஸ்நாபணம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்தை மிகப்பெரும் வெற்றியை தரும். ஏனென்றால் இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு எனும் தீயை அணைக்கின்றது. நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல இந்த சங்கீர்த்தன இயக்கமானது மனித இனத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாகும். இது தெய்வீக ஞானத்திற்கு உயிரோட்டுகின்றது, பேரானந்த கடலை பெருக வைக்கிறது, எப்பொழுதும் நாம் விரும்பும் அமுதத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை, இந்த முதல்ல இந்த சிக்ஷாசகம் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாம இருக்கான். நம்ம ஏதோ புதுசா ஒரு விஷயத்த சொல்றமே, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்த அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த சிக்ஷாசகம் அப்படிங்கிறது 8 பதங்கள் கொண்ட ஒரு பாடல். ஸோ இந்த பாடலானது அல்லது இந்த சிக்ஷாசகமானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நவதீப்ல ஒரு பெரிய பண்டிதராக திகழ்ந்தார். அவர் சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மாபெரும் பண்டிதராக திகழ்ந்தார். அவர் நிமாய் பண்டிதர் அப்படிங்கிற பேரில் நவதீப் மொத்தத்திலையும் மிகுந்த பிரபலம் வாய்ந்தவராக இருந்தார். நிமாய் பண்டிதர் எல்லாரையுமே வாதத்துல தோற்கடிக்கக்கூடியவர், சமஸ்கிருதத்துல மிகவும் நிபுணரானவர், மிக்க நிபுணத்துவம் வாய்ந்தவர் சமஸ்கிருதத்துல நிமாய் பண்டிதர். இருந்தாலும் அவர் சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சு அதை பரப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய பாண்டித்துவத்துல அதிக முக்கியத்துவம் காமிக்கிறார். அதே சமயத்துல அவர் பண்டிதராகவும் திகழ்ந்தார். தேவைப்படக்கூடிய நேரங்கள்ல தன்னுடைய பாண்டித்துவத்தை வெளிப்படுத்தினார். பெரும்பாலும் அவர் நாம சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஸோ அதனால அவர் ஸ்வயம் அவரா கைப்பட எந்த ஒரு இலக்கியங்களையும் கொடுத்துட்டு போகல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பிரதாயத்தை ஆரம்பித்த ஆச்சாரியர்களும் அந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்காக, அந்த தான் ஆச்சாரியர் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காகவும், மக்கள் எல்லாருக்கும் பெரும் பாக்கியத்தை கொடுக்கறதுக்காகவும் பல சாஸ்திரங்களை விட்டு போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராமானுஜர், மத்வாச்சாரியர், விஷ்ணு சுவாமி, நிம்பர்கர், எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும், இன்னும் சொல்ல போனா பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள் கூட எல்லாருமே பெரும் பாக்கியத்தை விட்டுட்டு போனாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அவரே எந்த ஒரு சாஸ்திரங்களையும் விட்டுட்டு போகல. அவர் நமக்கு விட்டுட்டு போனது இந்த ஒரே ஒரு சிக்ஷாசகம் மட்டும்தான், இந்த எட்டு பாடல் மட்டும்தான். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பிரதான சிஷியர்களான ஆறு கோஸ்வாமிகள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சார். நீங்க பாத்துக்கோங்க இந்த வேலைய, நீங்க வந்து இந்த புத்தகம் எழுதுறதுங்கிற வேலைய, சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறது அப்படிங்கிற கருத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு ஆறு கோஸ்வாமிகள் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சார். சோ நம்மளுடைய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆறு கோஸ்வாமிகள் அவங்க எழுதினதாதான் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அவரே விட்டுட்டு போனது இந்த சிக்ஷாஸ்திரம். சோ அதனால இந்த சிக்ஷாஸ்திரத்துல இந்த எட்டு பாடல்கள்ல, எட்டு பதங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கி அதே சமயத்துல முடிவா கொடுத்துட்டார். இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறத உலக எல்லா விஷயங்களையுமே சுருக்கி மொத்தமும் இதுக்குள்ளார அடங்கியிருக்கு. நீங்க ஆன்மீக விஷயங்கள் எதை பத்தி எடுத்தாலும் எந்த ஆன்மீக விஷயங்களுமே இந்த இந்த சிக்ஷாஸ்திரத்துக்கு தொடர்பு இல்லாததா நீங்க எதையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த எட்டு பாடல்களுக்குள்ளார ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து பேசினோம்னா ஆன்மீக விஷயங்கள் ஒன்னொன்னையும் மொத்தமும் அவ்வளவும் பேசணும். ஏன்னா இந்த எட்டு பாடல்களுக்குள்ளார எல்லாமே அடங்கி இருக்கு. எட்டு பதங்களுக்குள்ளார, எட்டு செய்யலுக்குள்ளார எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடியவர்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிக்ஷாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு கூச்சமா இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் தயவுசெய்து இந்த சிக்ஷாஸ்திரத்தை மும்மரமா தெரிஞ்சுக்கிறதுல முயற்சி எடுத்துக்கணும். ஸோ முதல் பதத்துல சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தினுடைய விளைவுகளை பத்தி சொல்றார். ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஒருத்தர் பண்றதுனால ஒருத்தருக்கு ஏழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ ஏழு பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்துக்கும் தொடர்பு கொண்டது ஜீவனுடைய நிலை. பகவான் கிருஷ்ணர் அவர் பூர்ண புருஷோத்தமர், அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் மூன்று. உண்மையில சொல்ல போனா அவருடைய சக்திகள் எண்ணில் அடங்காதவை. அவருடைய எண்ணில் அடங்காத சக்திகள் மூன்றா பிரிக்கப்படுது. அந்த மூன்று முக்கியமான சக்திகளை எடுத்தோம் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா பகவானுடைய மூன்று சக்திகள் என்னென்ன? ஜடசக்தி, ஆன்மீக சக்தி, சொல்லுங்க. சொல்றதுதான் கரெக்ட் தான், கொஞ்சம் பலமா சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. நம்ம சொல்றது கரெக்ட் தான் கரெக்டோட. ஓகே, மொத்தம் மூணு இருக்கு, ரொம்ப எளிமை. அவருடைய ஆன்மீக சக்தி, அப்படி இல்லைன்னா உயர்ந்த சக்தின்னு சொல்லலாம். அப்புறம் அவருடைய தாழ்ந்த சக்தி அல்லது ஜடசக்தி. அப்புறம் நடுத்தர சக்தி, நடுநிலையில இருக்கக்கூடிய சக்தி, அதாவது ஜீவாத்மாக்கள். இந்த மூன்றும் பகவானுடைய சக்திகள். ஸோ இந்த மூன்றும் பகவானுடைய சக்திகள் அப்படிங்கும் போது ஜீவனுடைய நிலைமை என்ன? ஜீவனுடைய நிலைமையானது இந்த பௌதிக சக்தியை விட உயர்ந்தது. நம்ம கீதை கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம், இந்த ஜீவனானது பௌதிக சக்தியை விட உயர்ந்தது. ஜீவன் பௌதிக சக்தியை விட உயர்ந்ததா இருந்தாலும் எப்ப இந்த ஜீவனானது கிருஷ்ணரை விட்டு தனியா தானே அனுபவிக்கணும்னு நினைக்குதோ அப்ப இந்த ஜீவனானது இந்த பௌதிக இயற்கைக்குள்ளார பந்தப்படுது. ஜீவாத்மா தட்டஸ்த சக்தி. தட்டஸ்த சக்தி அப்படின்னா நடுநிலையில இருக்கக்கூடிய சக்தி. ஜீவாத்மாவுக்கு அனுபவிக்கிறதுக்கு உயர்ந்த சக்தி தேவை அல்லது தாழ்ந்த சக்தி தேவை. ஏதாவது ஒரு சக்தியோட ஜீவாத்மா தொடர்புல இருந்துட்டேதான் ஆகணும். ஆனா உயர்ந்த சக்தியோடு தொடர்புல இருக்கும்போது அதனுடைய இயற்கையான ஸ்தானத்துல நிலை பெற்று இருக்கும். அதனால உயர்ந்த சக்தியோடு தொடர்பு பெறும்போது ஆனந்தமா இருக்க முடியும். தாழ்ந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் போது ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விதத்துல சொல்லும் போது ஜீவனும் சரி ஜட இயற்கையும் சரி ரெண்டுமே பிரகிருதி தான். ஒரு பிரகிருதி இன்னொரு பிரகிருத்திய அனுபவிக்க முடியாது. பிரகிருதிக்கு ஆனந்தம் வேணும், பிரகிருதி அப்படின்னா இயற்கை, ரெண்டுமே பகவானுடைய இயற்கை தான். ஒன்னு உயர்ந்த இயற்கை, இன்னொன்னு தாழ்ந்த இயற்கை. ஆனா ரெண்டுமே இயற்கை தான், ரெண்டுமே இயற்கை தாங்கிற காரணத்தினால ஒரு இயற்கை இன்னொரு இயற்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா முடியாது. இயற்கையானது பிரகிருத்தியானது புருஷா, அதனுடைய அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணர், அவரோட இணையும் போதுதான் உண்மையான நிலையில நிலை பெற்று இருக்க முடியும். சோ அதனால இந்த ஜீவனானது, இந்த எப்ப நடுநிலையில இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது எந்த சமயத்துல உயர்ந்த சக்தியை விட்டுட்டு தானா அனுபவிக்கணும்னு நினைக்குதோ அப்ப அந்த ஜீவன் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளார வருது. சோ இந்த ஜீவன் பௌதிக உலகத்துக்குள்ளார வருது அப்படிங்கும் போது வந்து பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளார மாட்டிக்குது, பல்வேறு கஷ்டங்களுக்கு உட்படும். சோ அது எல்லாத்துக்குமே விடுவா திகழ போறது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். சோ அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமைகளை ஏழு கருத்துக்களை உள்ளடக்கி சொல்றார் சைத்திர மகாபிரபு. முதல்ல அவர் என்ன சொல்றார், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சேத்தோ அப்படின்னா இதயம், தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி, மார்ஜனம் அப்படின்னா தூய்மையடையும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னா இதயம் என்னும் கண்ணாடி தூய்மைப்படுத்தப்படுகிறது. சோ இதயம் என்னும் கண்ணாடி என்னங்க, இதயம் வந்து டாக்டர்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டானதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா கண்ணாடிங்கிறீங்க, இதயம் சுருங்கி சுருங்கி விரியுது, இது கண்ணாடியா இருந்தா சுருங்கி சுருங்கி எங்க இருந்தாங்க விரியும் அப்படிங்க. சோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது கிடையாது. இது இதயமானது, இதயம் அல்லது மனம், இன்னும் சொல்ல போனா ஆத்மா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல இந்த தூய ஆத்மாவானது கலகமுற்று இருக்கு. நம்ம எல்லாருமே தூய்மையானவர்கள் நம்மளுடைய உண்மையான நிலையில, ஆனா நம்மளுடைய தற்போதைய நிலையில நம்ம எல்லாருமே கலங்கமுற்று இருக்கோம். நமக்கு நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய கலங்கம் என்ன அப்படின்னா அறியாமை. நம்மள கவர்ந்து இருக்கக்கூடிய கலங்கம் அறியாமை. ஆத்மாவானது இங்க கண்ணாடிக்கு ஒப்பிடப்படுது, அறியாமையானது அழுக்குக்கு ஒப்பிடப்படுது. ஒரு கண்ணாடி மேல தூசி பணிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கண்ணாடியினுடைய உண்மையான நிலையை நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க ஆத்மா அப்படிங்கிற ஒரு தூய பொருள் மேல அறியாமை அப்படிங்கறது படர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களால அதனுடைய உண்மை நிலையை பார்க்க முடியல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமா மழை பெஞ்சது. சோ அப்ப சூரிய கதிர்களை நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா சூரிய கதிர்கள் வந்து மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே பகவானுடைய சூரிய கதிர்கள் மாதிரி, பகவான் கிட்ட இருந்து வரக்கூடியவங்க நம்ம எல்லாம். எப்படி சூரிய கதிர்கள் சூரியன் கிட்ட இருந்து வருதோ அதே மாதிரி பகவானுடைய பகவான் கிட்ட இருந்து வரக்கூடியவர்கள் நம்ம. சோ சூரிய கதிர்களான நம்ம மேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா தடைபடும் போது அந்த சூரிய கதிர்கள் கண்ணுக்கு புலப்படாம போகுது. அதே மாதிரிதான் இந்த மனம் அல்லது ஆத்மா அப்படிங்கிற தூய்மையான பொருள் எப்ப அறியாமையால கவரப்படுதோ அந்த சமயத்துல நம்ம நம்மளுடைய உண்மையான நிலையை பார்க்க முடியாம போயிடும். எப்ப ஆத்மா அறியாமையில மாயையில கவலைப்படுதோ அப்ப பார்க்க முடியாம போயிடும். எத்தகைய வகையான மாயைகள், சோ எப்படிப்பட்ட மாயைகள் ஒருத்தருக்கு செயல்படுத்துது அப்படின்னா, எதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அழுக்கு அப்படிங்கறத நம்மளுடைய ஆச்சாரியர் பக்தி சிதான் தாக்கூர் மூணு அழுக்கு சொல்றார். என்ன சொல்றார், பௌதிக ஆசைகள், அப்புறம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அப்புறம் கடவுளை பற்றி நினைக்காம நம்ம செயல்படுத்தக்கூடிய நாத்திக தன்மை. இந்த மூணு விஷயங்களும் ஜீவனுடைய அறியாமைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு விஷயங்கள் என்னெல்லாம் சொல்றார், நம்மளுடைய பௌதிக ஆசைகள், நமக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கும். எந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும், இவ்வளவு காரியம் பண்ணணும், இவ்வளவு சாதிக்கணும், நம்மளா இவ்வளவு சாதிக்க இயலும் அப்படிங்கிற ஒரு பௌதிக ஆசைகள். அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் பகவானை ஒதுக்கிட்டு அசுரத்தனமா செயல்படக்கூடியது. சோ இந்த மூணு விஷயங்களும் ஒரு ஜீவனை கவர்ந்து இருக்கு, ஜீவனை மூடியிருக்கு. ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இதை நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க, நோட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பி அட்டன்டிவ். ஸோ இந்த மூன்று ஆசைகள், இட ஆசைகள், அனுபவிக்கணுங்கிற விருப்பம், அசுரத்தனமான செயல்கள். ஸோ இந்த மூன்றும் ஒரு ஜீவனை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆறு விதமான பொருட்கள் ஜீவனை கவர்ந்திருக்கு, ஆறு விதமான அழுக்குகள். எதெல்லாம் ஆறு விதமான பொருட்கள்னு சொல்லணும் தெரியுமா? யாருக்காவது ஆறு விதமான எதிரிகள்? காம, குரோத, லோப, மத, மோக, மத்ஸ. என்னென்னு தெரியுமா? காமம் அப்படின்னா என்ன? ஆசை, காமம். காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், அஷை. அதாவது காமம் அப்படின்னா ஆசை, லோபம் அப்படின்னா காம குரோத, குரோதம் அப்படின்னா கோபம், காம குரோத லோபம் அப்படின்னா பேராசை, மதம் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம், மோகம் அப்படின்னா ஒரு விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றுதல், மச்சரியம் அப்படின்னா பொறாமை. ஸோ இந்த ஆறும் ஒரு கட்டுண்ட ஜீவனுடைய எதிரிகள்னு சொல்லப்படுது. கிருஷ்ணன் கீதையில சொல்ற இந்த காமம், குரோதம், லோபம் இதுதான் வந்து நரகத்துக்கு போகக்கூடிய வாய் கதவுகளா திகழுதுங்கிறார். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல, சாஸ்திரங்கள்ல இந்த ஆறும் கட்டுண்ட ஜீவனுக்கு எதிரி அப்படின்னு சொல்லப்படுது. காம, குரோத, லோப, மத, மோக, மத்சர். ஸோ இந்த ஆறும் கட்டுண்ட ஜீவனை கவர்ந்திருக்கு. அதனால இந்த கட்டுண்ட ஜீவன் என்ன செய்ய நினைக்குதுன்னா, தான் அனுபவிக்கலாம் அப்படின்னு கற்பனை கட்டுன்னு இருக்கு. ஸோ இத்தகைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய மனதுல, இதயத்துல, ஆத்மால படிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும். எப்படி தூய்மைப்படுத்தலாம்? ஒரு கண்ணாடியில தூசி அடைஞ்சிருக்குன்னா எப்படி தூய்மைப்படுத்துவீங்க? துணி எடுத்து துடைக்கணும், நல்லா துடைச்சிங்க அப்படின்னா போயிடும். ஸோ அது மாதிரி துடைக்கக்கூடிய துணி இந்த ஹரிநாம சங்கீர்த்தனங்கிற சித்திரமாகும். சேத்தோ தர்ப்பணம் ஆர்த்தனம், நம்முடைய இதயம் அப்படிங்கிற கண்ணாடிய நம்ம தூய்மைப்படுத்துறோம். அதுக்கடுத்து பவமஹா தாவாக்னி நிர்வாபணம், கொழுந்து விட்டெறியும் பௌதீக இயற்கை, அதாவது பௌதிக வாழ்க்கைய அணைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பௌதிக, நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையானது சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல கொழுந்து விட்டெறியும் காட்டு தீக்கு ஒப்பிடப்படுது. ஒரு காட்டு தீ எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. காட்டு தீ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா காத்துலயே பத்திக்கும், காத்துலையும் காத்துல ரெண்டு மரம் மரமும் உரசும், உடனே காட்டு தீ பத்திக்கும். ஸோ அந்த காட்டு தீயை எப்படி நீங்க அணைக்க முடியும்? ஃபயர் இன்ஜின் வச்சு அணைக்க முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா காட்டு தீ? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியா பக்கம் பெரிய அளவுல காட்டு தீ வந்தது, ஞாபகம் இருக்கா? இந்தோனேஷியா பக்கம் தானே. ஸோ பெரிய உலகமே பார்த்துட்டு இருந்தது, என்ன நடக்க போகுது, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியல யாராலும். கடைசியில எப்படி அணைஞ்சு போச்சு? மழை கொஞ்சம் வந்தது, உடனே அணைஞ்சு போச்சு. ஸோ காட்டு தீ அணைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நீங்க லிட்டர் கணக்கா, டன்னு கணக்கா எவ்வளவு நீங்க தண்ணி அடிச்சாலும் அது வந்து அணைக்க முடியாது. உங்களோட ஃபயர் இன்ஜின் வச்சு அணைக்க முடியாது. காட்டு தீ அணைக்கணும்னா ஒரே வழி, மேல வானத்துல இருந்து மழை பொழியணும், அப்பதான் அணைக்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த பௌதிக சம்சார சாகரமானது இந்த காட்டு தீக்கு ஒப்பிடப்படுது பல இடங்கள்ல, சாஸ்திரங்கள்ல. அதே மாதிரி இன்னொரு ஒப்புமை கொடுக்கப்படும் சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய பௌதிக இயற்கைக்காக. என்ன சொல்லுவாங்க? நம்மளுடைய பௌதிக நிலைய இன்னொரு சூழ்நிலையோட ஒப்பிடுவாங்க. இதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளார நீங்க மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்கப்படும், சமுத்திரம். ஸோ கடலுக்குள்ளார நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு வர முடியாது. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்தணும், தீக்குள்ளார மாட்டின்றாலும் யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்தணும். ஸோ இதுதான் நம்மளுடைய பௌதிக இயற்கையானது, நம்மளுடைய நம்ம உதவியே செய்ய முடியாத நிலையில மாட்டின் இருக்கும், அதுதான் நம்மளுடைய நிலை. ஸோ மலை எப்படி பொழிஞ்சா, அந்த மலை எப்படி அந்த காட்டுத்தீயை அணைக்குமோ, அது மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனமானது நம்மளுடைய தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பௌதிக இயற்கைய, பௌதிக விஷயத்த அணைச்சிடுது. அப்படி அணைக்கிறது மூலமா நமக்கு இந்த பௌதிக இயற்கையிலிருந்து விடுதலை தருது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான துயரங்கள் என்னென்ன? ஜென்மா மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி, இந்த சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சோ இந்த சுழற்சியானது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பமாகும் போது நம்ம இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுறோம். நம்மளுடைய இதயம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பொருட்களை உண்மையான ரீதியில பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையான ரீதியில் நம்ம பொருட்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்ப முக்தி பெற்றவர்களாகணும். நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, நமக்கு எதிரிகள் இல்லாத பட்சத்துல நம்மளுடைய இதயமானது தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில நம்ம முக்தி பெற்றவர்களா ஆகிறோம். சோ அத்தகைய முக்திய இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு மிக பயங்கரமான ஒரு சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதா திகழது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். சோ அதுக்கடுத்து மூன்றாவது என்ன பலன் சொல்றார் அப்படின்னா, ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். எப்படி ஒரு ஒரு நிலவு எப்படி ஒரு குழுமையை கொடுத்து மலர்களை மலர வைக்கிதோ, அதே மாதிரி பௌதீகவாதிகள் நம்ம எல்லாருக்கும் ஆத்மாக்கள் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்குது. என்ன சொல்றது? ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். இது வந்து எண்ணிலடங்காத வரங்களை நமக்கு அள்ளி வழங்குது. என்ன எத்தகைய வரங்களை நமக்கு கொடுக்குது? நமக்கு இந்த எப்படி ஒரு மலர் நிலவை பார்த்ததுன்னா மலரானது மலர்ந்துடுது. ஒரு நிலவை பார்க்கும்போது மலர் எவ்வளவு எப்படி அழகா மலர்ந்து வருதோ, அதே மாதிரி இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துல நம்ம ஈடுபடும் போது நம்முடைய உண்மையான மகிழ்ச்சியானது வெளியே தென்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய உண்மையான நிலையானது தென்பட ஆரம்பிக்கும். பக்தியானது மலர ஆரம்பிக்கும். சோ முதல்ல நம்மளுடைய இதயம் தூய்மை அடையுது. அதுக்கடுத்து நம்ம பௌதிக இயற்கையிலிருந்து விடுபடுறோம். அதுக்கடுத்து நமக்கு பக்தியானது மலர ஆரம்பிக்கும். பக்தி அருமையாக மலர ஆரம்பிக்குது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பக்தி பயிற்சி பண்றோம். ஆனா பக்தி எப்ப மலர ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக இயற்கையிலிருந்து விடுபடும் போதுதான். பௌதிக இயற்கையிலிருந்து விடுபடும் போதும் அப்படின்னா முக்தி அடைஞ்ச நிலை, முக்தி அடைஞ்ச நிலை அப்படின்னு சொல்லும் போது வைகுண்ட லோகத்துக்கு போன நிலையை நம்ம சொல்ல, அதுவும் முக்தி அடைஞ்ச நிலை தான். ஆனா இந்த உலகத்திலேயே நம்ம வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்யும் போது பௌதிக இயற்கையின் தாக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கோம். சோ அப்படி நம்ம பௌதிக இயற்கையின் தாக்கத்துல இருந்து விடுபடும் போது பக்தியானது மலர ஆரம்பிக்குது. எப்படி ஒரு நிலவொளியினுடைய குளிர்மை கிடைக்குதோ, வரப்பிரசாதமா திகழுதோ, அது மாதிரி நமக்கு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமானது மாபெரும் வரப்பிரசாதமா திகழுது. பக்தி வளர மலர ஆரம்பிக்குது. சோ அப்படி பக்தி மலர்னறியும் நமக்கு எல்லா விதமான அறிவும் தென்படும். வித்யாவது ஜீவனம். சோ ஜீவன் கட்டுண்டு இருக்கிறதுக்கு காரணம் அவித்யா, அறியாமை. முதல்ல சொன்னோம் ஜீவாத்மா இந்த உலகத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை அல்லது அவித்யா. சோ அவித்யாவானது வித்யாவினால ஞானத்தினால, அஞ்ஞானமானது ஞானத்தினால அகற்றப்படுது. சோ அறியாமையானது பொதுவா நிறைய இடங்கள்ல ஒரு விஷயத்தோட ஒப்பிடுவாங்க. எதோட ஒப்பிடுவாங்க? இருட்டோட ஒப்பிடுவாங்க. சோ அதே மாதிரி ஞானமானது அல்லது வித்யாவானது எதோட ஒப்பிடுவாங்க? வெளிச்சத்தோட ஒப்பிடுவாங்க. சோ எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அங்க இருளுக்கு வேலை கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம வித்யா கிருஷ்ண பக்தியினால நமக்கு கிடைக்கக்கூடிய வித்யா, அந்த வித்யா இருக்கும் போது அந்த இடத்துல அவித்யாவுக்கு வேலையே கிடையாது. சோ இந்த வித்யா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிருஷ்ண பக்தியில. நம்ம அதனாலதான் பெரும்பாலும் இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வகுப்பெல்லாம் நடத்தி விஷயங்களை ஏன் சொல்லித்தரோம் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தியினுடைய அறிவை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அறிவை கொண்டு நம்ம நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் காணும். பக்தி இது வந்து இந்த அறிவானது பக்தியில இருந்து விலகினது கிடையாது. பக்தியினுடைய ஒரு அங்கமே சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தியினுடைய ஒரு அங்கமா சொல்றார். சோ இந்த பக்தியினுடைய அங்கத்துல இந்த சாஸ்திரத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுடைய வித்யாவானது ஒழுங்கா நிலை பெறுது. வித்யா வது ஜீவனம். வது அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்த ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மனைவி எப்படி புருஷரோட இருக்காங்களோ அதே மாதிரி ஜீவனோட அந்த ஞானமானது தானா வந்து ஜீவனுக்கு ஞானம் கொடுக்கப்படுது பகவானால. சோ இந்த அவித்யாவானது அழிக்கப்படுது. அவித்யை போன உடனே, அவித்யா போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அவித்யா போகுது அப்படின்னா நம்மளுடைய உண்மையான சொரூப நிலை நமக்கு வெளிக்காமிக்கப்படுது. ஜீவாத்மாவுடைய உண்மையான சுரூப நிலை, கிருஷ்ணருடைய லோகத்துல நம்மளுடைய உண்மையான சுரூப நிலை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நம்ம பக்தர்கள் பொதுவா நாலு விதமான சேவைகள்ல ஈடுபடுவாங்க, தாசிய சக்கிய வத்சல்ய மதுரியம். சோ இந்த நாலு சேவைகள்ல ஒரு ஜீவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து பண்ணும்போது அவனுக்கு வெளிப்படுது. சோ அவித்யா அழியுது அப்படிங்கும் போது அவனுக்கு சுரூபமானது வெளிக்காமிக்கப்படும். சோ அவித்யா போய் சுரூபம் வந்த உடனே, தெரிஞ்ச உடனே ஆனந்தம், ஆனந்தாம் புத்திவர்தனம். இது வந்து எப்பவுமே அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்த பெருங்கடல். இது வந்து கடல்னு சொல்லப்படுது, ஆனந்த பெருங்கடல். கடலுனாலே அப்படின்னாலே எல்லை கிடையாது. ஆனா இந்த கடல் எப்படின்னா ஒரு வரையறையே கிடையாது, எங்க ஆரம்பமாகுது எங்க முடியுது எதுவுமே கிடையாது. இந்த கடலுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பாடல்ல கொடுத்திருக்கிறார் ஆனந்தாம் புதி வர்தனம். அத அவருடைய உண்மையான வாழ்க்கையிலையும் அவர் அதை காமிச்சார். இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால நம்மளுடைய சொரூபம் எப்ப வெளிப்படுத்தப்படுதோ, சொரூபம் வெளியானதுக்கு அப்புறம் நம்ம உயர்ந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிப்போம். சோ அந்த ஆனந்தமானது எப்பவுமே அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தம். இந்த பௌதி உலகத்துல எந்த ஒரு ஆனந்தத்தை எடுத்துட்டாலும் அது எல்லாமே படிப்படியா குறைஞ்சுட்டே வரக்கூடிய ஆனந்தம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, புதுசா ஒரு சினிமா வந்தது அப்படின்னா அந்த சினிமா பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த சினிமா மட்டும் போயிடும். இப்ப யாராவது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல்களை பாடுவாங்களா, எப்பயோ ஒரு நேரம் ஒரு நிமிஷம் கேட்பான், ஆனா அதுல ருச்சி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அதையே கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய ருச்சி போயிடுது. ஆனா பகவான் நாமம் அப்படி கிடையாது. தொடர்ந்து நம்ம பகவான் நாமத்தை கேட்கும் போது, தொடர்ந்து நம்ம பகவத் பக்தியில ஈடுபடும் போது இந்த ஆனந்தமானது அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆனந்தாம் புத்தி வர்தனம், எப்பவுமே அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தம். சோ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலையை நடத்தும் போது, பூரி ரத யாத்திரையில அவர் நடனம் ஆடும் போது எல்லா மக்களும் அவரை பார்த்தாங்க. அவருடைய ஆனந்தம் வந்து ஒரு அளவே இல்லாததா இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடும்போது அவருடைய கண்கள்ல இருந்து ஜல யந்திரம், நம்ம ஒரு ஹோஸ் எடுத்து தண்ணி அடிச்சா எப்படி வருமோ அது மாதிரி அவர் கண்ல இருந்து தண்ணீர் பீரிட்டு வரும். சோ அவர் சுத்தி ஆடுறவங்க எல்லாருமே நனைஞ்சு போயிடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு இடத்துல ஆடுனா தனக்கு மகிழ்ச்சி குண்டிடுமேன்னு சொல்லிட்டு 7 இடத்துல ஆடுவார். சோ அங்க ரத யாத்திரையில எப்படின்னா 7 ட்ரூப் இருக்கும், பாடல்கள் பாடக்கூடிய ட்ரூப் வந்து 7 ட்ரூப் இருக்கும். 7 ட்ரூப்லயும் சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் ஆடுவார், யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். மகாராஜ் பிரதாப் ருத்ரருக்கு காமிப்பார், மகாராஜ் பிரதாப் ருத்ரர் பாப்பார் அத, அவரோட பேர் என்ன அந்த சைத்தன்ய மகாபிரபு வேதாந்தம் போதிப்பாரு என்ன சர்வபாம் பட்டாச்சாரியம், சர்வபாம் பட்டாச்சாரியா கூட்டிட்டு போய் பிரதாபுரத்தருக்கு காமிப்பார் மேல என்ன அவர் அப்ப பாப்பார். பிரதாபுரத்தருக்கு சைத்தன்ய மகாபிரபு தனி கருணை காமிச்சு காமிப்பார். 7 இடத்துலயும் நடனம் ஆடுறது. மத்தவங்களுக்கு வந்து தங்களோட ட்ரூப்ல தான் சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நடப்பாங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனத்தை பகவானுடைய நாமத்தை பாடி ஆடும்போது அவ்வளவு பரவசத்துல மிதப்பார். சோ கண்கள்ல இருந்து நீர் ஜல யந்திரம் மாதிரி வரும் சாஸ்திரம் தானே. சோ அது வந்து ஏதோ கற்பனையில அவங்க சொன்னது கிடையாது, உண்மையிலேயே அப்படிதான் மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது 5 வருஷம்தான் சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது அவர் நாம சங்கீர்த்தனத்தை ஆடி பாடும்போது அவ்வளவு ஆனந்தத்தை திகழ்ப்பார். சோ அப்படி ஆனந்தம் புத்திவர்தனம், இந்த ஆனந்தமானது எப்பவுமே அதிகரிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தம். ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்ற சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள், இதனால வரக்கூடிய ஆனந்தம் எல்லாமே ஒரு கடலை போன்றது. அந்த கடல்ல இருந்து நான் ஒரு சின்னுண்டு, நான் ஒரு சின்ன பறவையாட்டம் இருந்து ஒரே ஒரு துளி எடுத்திருக்கேன். சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் ஆனந்தத்துல இருந்து ஒரே ஒரு துளி எடுத்து இந்த சைத்தன்ய சரிதாமிரதமா கொடுத்துருக்கேங்கிற. அப்படின்னா அந்த சைத்தன்ய சரிதாமிரதம் மொத்தம், அதாவது அந்த சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகள் எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சுப்பாங்க. அவர் அந்த ஒரு துளியை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு துளி போதும் மொத்த உலகத்தையும் ஆனந்த பெருங்கடல்ல மூழ்கடிக்க முடியுங்கிற. அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனத்தினால வரக்கூடிய ஆனந்தம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம தெரியும். இதெல்லாம் ஹரிநாம சங்கீர்த்தனத்துல ஆனந்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. நமக்கு வந்து காம குரோத லோப மத மோக்க மாஸ்தரியம் எல்லாம் இருக்கு, பௌதிக வாழ்க்கையில இன்னும் உட்பட்டு இருக்கும், அவித்யா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, இருந்தாலும் நம்ம சங்கீர்த்தனத்துல ஈடுபடும் போது நமக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது. அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் வெளிப்பட்டோம்னா, விடுபட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அத்தகைய ஆனந்தமானது இந்த நாம சங்கீர்த்தனத்தால ஒருத்தருக்கு விளையக்கூடிய விளைவு. சோ இந்த நாம சங்கீர்த்தன இந்த ஆனந்தத்தை கிடைச்சதையும் என்ன ஆகுது, ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிர்த சுவாதனம். ஒவ்வொரு படியிலையும் ஆனந்தத்தை ருசிக்கிறாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் ருசிச்சாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு படியிலையும் இந்த ஒவ்வொரு நிலையிலையும் இந்த ஆனந்தமானது ருசிக்கப்படுது ஒரு பக்தனால. சோ அத சொல்றாரு. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, சர்வாத்ம ஸ்நாபனம். சர்வாத்ம ஸ்நாபனம் இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை ஆத்மாவுக்கு. இதை விட உயர் ஒரு சிறந்த நிலை கிடையாது. அந்த நிலையில வரும்போது ஆனந்தத்தெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜீவனுக்கு வேற எந்த ஆசைகளுமே இல்லாத நிலைக்கு வந்துடுது. சோ சர்வாத்ம ஸ்நாபனம் அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த நிலை. சோ இத்தகைய நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய சங்கீர்த்தன நாம சங்கீர்த்தனம் பரம் விஜயத்தே. விஜயத்தே அப்படின்னா வெற்றி, வெற்றி கிடைக்கட்டும், வெல்லட்டும் நாம சங்கீர்த்தனம்ங்கிற. சோ பரம் விஜயத்தே, பரமம் அப்படின்னா இருக்கிறதுல மிக மிக உயர்ந்தது. இது வந்து கர்ம ஞான யோகா இது எல்லா பாதைகளையும் விட மிக மிக உயர்ந்தது இந்த நாம சங்கீர்த்தனம். ஒருத்தர் கர்மம் பண்ணியோ ஞானத்தினாலேயோ இல்ல யோகத்தினாலேயோ அதாவது தியானத்தினாலேயோ ஒருத்தர் முக்தி அடைய முடியாது, பகவான் அடைய முடியாது, இந்த ஆனந்தத்தை அடைய முடியாது. சோ இது எல்லாத்துக்குமே மிக உன்னதமான நிலையா திகழக்கூடியது, உன்னதமான வழியா திகழக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம், இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதுதான் இருக்கிறதுலே மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியதா திகழது. சோ இந்த முதல் பதத்துல சைத்திரிய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தால ஒருத்தருக்கு விளையக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். ஏழு விளைவுகளை எடுத்து சொல்றார். சோ அடுத்த பதத்துல என்ன சொல்றார், உங்களுடைய நாமத்துல இவ்வளவு பலன்கள் கிடைக்குது, அதே சமயத்துல உங்களுடைய நாமத்துல இவ்வளவு சக்திகள் இருக்கு, இருந்தாலும் நான் துர்பாகியசாலியா இருக்கேன், அந்த நாமத்து மேல எனக்கு ருச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அது வந்து சைத்தன்யமாகவும் நமக்காக சொல்ற. சோ அடுத்த பதத்தை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் முதல்ல நம்ம சொன்னோம் சைத்தன்ய மகாபிரபு நாமத்தை பாடி ஆடும்போது அவர் எத்தகைய ஆனந்தத்தை திளைக்கிறார் அப்படிங்கிறது. சோ சைத்தன்ய மகாபிரபு ருசி இல்லாம சொல்ற கிடையாது, அவர் நமக்காக சொல்றார் இந்த பதத்தை. நாம் நாம காரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரா பிதா நியமிதா ஸ்மரணேன காலஹா ஏதாத்ருஷீ தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவ மீத்ருஷம் இஹ ஜனீனானுராஹா. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, தத்ராபி தானி அமித ஸ்மரணேன காலஹ, தத்ராபி தானி அமித ஸ்மரணேன காலஹ, ஏதாத்ருஷீ தவ க்ருபா பகவன் மமாபி, ஏதாத்ருஷீ தவ க்ருபா பகவன் மமாபி, துர்தைவம் ஈத்ருஷம் இஹ ஜனினானுராஹா, துர்தைவம் ஈத்ருஷம் இஹ ஜனினானுராஹா. எம்பெருமானே, உமது திருநாமம் மட்டுமே அனைத்து ஜீவன்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாகும். இவ்வாறாக கிருஷ்ணா, கோவிந்தா என ஆயிரக்கணக்கான பெயர்களை உடையவராய் இருக்கின்றீர். இத்தகைய தெய்வீக நாமங்களில் உம்முடைய தெய்வீக சக்தியை உள்ளடக்கி இருக்கின்றீர். இந்த நாமங்களை ஜெபிப்பதற்கு கடினமான நிபந்தனை எதுவும் இல்லை. உம்முடைய கருணையால், உம்முடைய தெய்வீக நாமங்களினால் நாங்கள் சுலபமாக உம்மை அடைந்துவிட முடியும். ஆனால் இத்தகைய நாமங்களில் ருச்சியற்ற நான் மிகவும் துர்பாக்கியசாலியாக இருக்கிறேன். சோ, இது சைத்திர மகாபிரபுனுடைய பிரார்த்தனை. அவர் மேலும் தன்னுடைய பிரார்த்தனையை தொடர. சோ, இதுல வரும்போது நாம் நாம காரி பகுதா, நாம் நாம காரி பகுதா, நாம் நாம் அப்படின்னா உங்களுடைய பல்வேறு திருநாமங்கள்ல, பகவானுடைய திருநாமங்கள்ல பகுதா அப்படின்னா பல்வேறு விதமான திருநாமங்கள். நிஜ சர்வ சக்தி, எல்லா விதமான சக்திகளையும் அதுல அர்ப்பிதா, அதுல போட்டு வச்சிருக்கீங்க. நியமித்த ஸ்மரணேன காலக, அத சொல்றதுக்கு எந்த ஒரு நியமமும் கிடையாது. எந்த நேரத்திலையும் ஒருத்தர் ஸ்மரணத்துல இருக்கலாம், அதுக்கு ஒரு கால நியமங்கள் எதுவுமே கிடையாது. ஏதாத்ருஷி தவ கிருபா பகவான் மமாபி, அத்தகைய கருணை உடையது உங்களுடைய திருநாமம். இருந்தாலும் துர்தெய்வம், என்னுடைய துரதிருஷ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஈதிருஷம் இகஜனி நானுராகா, அதுல எந்த ஒரு பற்றுதலுமே இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைத்திரமாக சொல்றாரு. அது நம்மளுடைய நிலை. அனுராகா அப்படின்னா பற்றுதல். சோ, எதுவுமே இல்லாம நம்ம இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ, இப்ப நாம் நாம காரி பகுதா, பகுதா அப்படின்னா பல்வேறு நாமங்கள். சோ, பகவானுடைய நாமங்கள் பல்வேறு நாமங்கள் அப்படின்னா என்ன? பகவானுடைய நாமங்கள் பல்வேறு நாமங்கள் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது. யாருக்காவது தெரியுமா? பகவானுடைய லீலைகள், அவருடைய குணங்கள், ரூபம், இத நேரடியா குறிக்கக்கூடியது அது முதல் தர நாமங்கள். பகவானுடைய ஐஸ்வர்யம், பகவானுடைய உன்னத தன்மையை குறிக்கக்கூடிய மறைமுகமான பெயர்கள் இரண்டாம் தர பெயர்கள்னு சொல்லப்படும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, நிருசிம்ஹா, சோ இதெல்லாம் வந்து பகவானுடைய நேரடி பெயர்கள். கிருஷ்ணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷியாமசுந்தர், கோவிந்தா, கோபால், கிரிதாரி, மாதவா, கேசவா, ஹரி. சோ இதெல்லாமே பகவானுடைய நேரடி நாமங்கள். இந்த நாமங்கள் எல்லாமே அவருடைய லீலையோடு தொடர்புடையவை. கிருஷ்ணா அப்படின்னா மிகவும் கவர்ச்சி உடையவர், கோவிந்தா அப்படின்னா பசுக்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியவர், மதன கோபால் அப்படின்னா எல்லாரையும் மன்மதர்கள்லாம் மயக்கக்கூடியவர், மதன் அப்படின்னா எல்லாரையும் மயக்கக்கூடிய கோபால சிறுவன், அழகான கோபால சிறுவன். மதன மோகன, மன்மதர்களையும் மயக்கக்கூடியவர் மோகனர். சோ இது மாதிரி ஷியாம சுந்தரா, ஷியாம கலர்ல இருக்கக்கூடிய கருணீல வண்ணமுடைய அழகானவர். சோ இது போன்று பகவானுடைய ரூபம் குணம் லீலை இதை நேரடியா வர்ணிக்கக்கூடிய நாமங்கள் முதல் தர நாமங்கள்னு சொல்லப்படுது. பகவானுடைய சக்திகளை குறிப்பிடக்கூடிய நாமங்கள் இரண்டாம் தர நாமங்கள்னு சொல்லப்படுது. எது சொல்லுங்க பாக்கலாம், அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். பகவானுடைய இரண்டாம் தர நாமத்துக்கு ஜனார்தனா இஸ் ஆல்சோ முதல் தர நாமம், விஷ்ணு முதல் தர நாமம். விஷ்ணு அப்படின்னா விஷ்ணு நோ, எல்லாம் முதல் தர நாமம். ரிஷிகேஷா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், ரிஷிகேஷ ரிஷிகேஷ் முக்குந்தன் முக்தி கொடுக்கக்கூடியவர். டைரக்டா கிருஷ்ணா சொல்றது, ஹே கிருஷ்ணா முகுந்தா முராரி கோவர்தன் ஈஸ்வரா ஸ்வராட் பகவானுடைய ஐஸ்வர்யங்கள். பகவான் ஈஸ்வரா அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடியவர், இன்னும் சொன்னா கடவுள். நிறைய பேர் கடவுள் கடவுள் கடவுள்னு பேசுவாங்க. கடவுள் அப்படிங்கிறது கடவுளுடைய இரண்டாம் தர பெயர். கடவுள் அப்படின்னா கிருஷ்ணர், கிருஷ்ணான்னு சொன்னா அது முதல் தர பெயர், கடவுள்னு சொன்னா இரண்டாம் தர பெயர். கடவுள் கட்டுப்படுத்தக்கூடியவர், எல்லாரையும் மிக விட மிக பெரியவர், உன்னதமானவர், பரம புருஷர். இது போன்ற நாமங்கள் பரமாத்மா. ஓகே, ஒரு விதத்துல சொல்லும் இதெல்லாம் பகவானுடைய இரண்டாம் தர நாமங்கள்னு சொல்லப்படுது. இந்த இரண்டாம் தர நாமங்களை காட்டிலையும் முதல் தர நாமங்கள் கிருஷ்ணரோட நேரடியா தொடர்புடைய நாமங்கள், கிருஷ்ணரோடு நம்மளை இணைக்கக்கூடியவதா திகழுது. சோ கிருஷ்ணரோடு இணைக்கக்கூடிய அத்தகைய நாமங்களை நம்ம உச்சாரணம் பண்றது மூலமா நம்ம மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய முடியும். இந்த உண்மையான நிலையை நம்ம கிருஷ்ணருடைய சக்தியை முழுமையா அனுபவிக்க முடியும். கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது அதுல மூன்று நிலையில நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லலாம். யாருக்கு தெரியும்? நான் ஒன்னு சொன்னா மிச்சதெல்லாம் சொல்லிடுவேன். மூன்று நிலையில கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம சொல்லலாம், மூன்று மாதிரி சொல்லலாம். ஜபா கீர்த்தன் சங்கீர்த்தன். சோ ஜபா அப்படின்னா நம்ம நம்ம மனதில் அல்லது நம்மளுடைய காதுக்கு மட்டும் சொல்ற கேட்கிற மாதிரி நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கீர்த்தன் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சப்தமா நம்ம பாடுறது. சங்கீர்த்தனம் அப்படின்னா முழுமையா எல்லாரோட இணைஞ்சு நிறைய பேரோட சேர்ந்து சங்கீர்த்தனம், அது சங்கீர்த்தனம்னு அழைக்கப்படுது. சோ அந்த ஜபா கீர்த்தனம் சங்கீர்த்தனம் மூன்று முறைகள் இருக்கு. இந்த மூன்று முறைகள்ல சங்கீர்த்தனமானது மிகவும் பலன் அளிக்கக்கூடியது. ஜபா கீர்த்தனத்தை விட சங்கீர்த்தனமானது மிகவும் பலன் அளிக்கக்கூடியது, மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. பரம விஜய் தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். சோ பகவானுடைய நாமத்துல அந்த சங்கீர்த்தனத்துல எல்லா விதமான சக்திகளும் அடங்கி இருக்கு. நம்ம எப்ப கிருஷ்ணருடைய நாமத்தை கிருஷ்ணா முகுந்தா மாதவா ஹரி அது போன்ற முக்கியமான நாமங்களை பிரதான நாமங்களை நம்ம சொல்லும் போது அத்தகைய பிரதான நாமங்கள் நமக்கு கிருஷ்ணரோட கிருஷ்ணரால முழுமையா சக்தி அளிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமத்துக்கும் நாமத்தினுடைய அதிபதிக்கும் வித்தியாசமே கிடையாது. அது வந்து பகவானுடைய முதல் தர நாமங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது. கிருஷ்ணா அப்படின்னு சொல்றதுக்கும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்மளுடைய ஆரம்ப நிலையில அதை புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கும். ஆனா அதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது, அதுதான் கிருஷ்ணரும் சொல்றார். என்னுடைய நாமத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது கிருஷ்ணா நம்ம நம்மளுடைய நாக்குல நடனமாடுறாரு, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. நம்ம அந்த அளவுக்கு அறியாமையில இருக்கோம், அந்த அளவுக்கு பௌதிக கலங்கத்தினால அடிபட்டு கிடக்குறோம். ஆனா நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை பாடும்போது கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது அந்த இடத்துல கிருஷ்ணர் நம்மளுடைய நாக்குல இருக்கிறார். கிருஷ்ணர் பூரண புருஷராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவரை பத்தி கேட்கறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்படி அவரை பத்தி கேட்கறதும் பார்க்கறதும் வித்தியாசமா இருந்தது அப்படின்னா அவருடைய அவரை நம்ம பூரணமானவர்னு சொல்ல முடியாது. பகவான் எல்லா சக்திகளும் உடையவரா இருக்கிற காரணத்தினால அவருடைய நாமத்திலும் அவருடைய சர்வ சக்திகளும் உள்ளடங்கி இருக்கு. சோ கிருஷ்ணருக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்கள் எல்லாத்தையுமே அவருடைய சர்வ சக்திகளையும் அவர் உட்படுத்தி வச்சிருக்கார். சோ அத்தகைய சர்வ சக்திகளும் அந்த நாமத்துல இருக்கு. சோ இந்த புனித நாமமானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம பல்வேறு சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, ஒருத்தன் சண்டாள குலத்துல பிறந்தவனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு தாழ்வானவனா இருந்தாலும் சரி, அவனையும் இந்த ஹரிநாமமானது உயர்த்தக்கூடியது. நம்மளுடைய ஆச்சாரியர் கூட பாரு, ஒருத்தர் எவ்வளவுதான் கீழ்நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஹரிநாமமானது பாதுகாப்பு கொடுக்கும். ஹரிநாமமானது அவங்கள உயர்த்தி கூட்டிட்டு வரும். ஹரிஸ்தானே அப்பராதி தகை ஹரிநாம், யார் ஒருத்தர் பகவான் ஹரி அவருக்கே அபராதம் பண்ணா கூட, கிருஷ்ணரையே நீங்க கிருஷ்ணருக்கே அபராதம் பண்ணியிருந்தா கூட அந்த அபராதத்தையும் இந்த ஹரிநாமமானது தொலைச்சு எடுத்துருவோம். ஹரிஸ்தானே அபராதி தொகை ஹரிநாம், பகவான் கிருஷ்ணருக்கே அபராதம் பண்ணியிருந்தாலும் ஹரிக்கே அபராதம் பண்ணியிருந்தாலும் இந்த ஹரிநாமமானது அவ்வளவு சக்தி உடையது. அது எல்லா விதமான துர்பாகிய நிலையையும் அகற்றிடும். சோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல. யார் இன்னொரு சாஸ்திரங்கள் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹாரி அப்படின்னு யார் சொல்றாங்களோ, ஒரு தடவை யார் ஒருத்தர் உச்சாரணம் பண்றாங்களோ, உண்மையான எண்ணத்தோட முழு மனதோட முழு தியானத்தோட யார் ஒருத்தர் ஹாரி அப்படிங்கிற அந்த இரண்டு என்ன சொல்ற சிலபஸ் இரண்டு அக்ஷதைகள் சொன்னாங்க. சோ அத்தகைய வார்த்தைகள் ஹாரி அப்படிங்கிற ரெண்டு அக்ஷதைகளை கொண்ட மந்திரத்தை யார் சொல்றாங்களோ, வார்த்தை யார் சொல்றாங்களோ, அவங்க ரிக்யஜு சாம அதர்வண எல்லா வேதங்களையும் படிச்ச பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள். சோ பூர்ண ஞானத்தோட யாரு ஹரின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லா வேதங்களையும் தெரிஞ்சவங்க, வேதங்களை படிச்சவங்களை விட உயர்ந்தவங்க. சோ அத்தகைய அதுதான் பகவானுடைய தூய நாமத்தை சொல்றதனுடைய பலன். அவ்வளவு உயர்ந்தது பகவானுடைய நாமம். இந்த புனித நாமமானது கல்பதரு, நம்ம என்ன விரும்புறோமோ விரும்பக்கூடியதை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம தேவையில்லாத விஷயங்களை விரும்பக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை விரும்பாம நம்ம நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை மட்டும் விரும்பும் போது இந்த புனித நாமமானது கல்பதரு மாதிரி நம்ம கிருஷ்ண பக்திய கிருஷ்ண பிரேமைய நமக்கு கொடுக்கக்கூடியதா திகழும். இருந்தாலும் துர்தெய்வம், நம்மளுடைய துரதிருஷ்டமான சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த நாமத்து மேல ருச்சி இல்லாம இருக்கு. சோ இந்த துர்தெய்வம் துரதிருஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அபராதங்களுக்கு ஒப்பிடப்படுது. நாம அபராதங்கள் 10 விதமான அபராதங்கள் இருக்கு. ஒருத்தர் தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் 10 இருக்கு. 10 அபராதங்கள் யாருக்கு தெரியும்? ஒன்னு ரெண்டு பாதி கை வருது, மூணு, ஓகே, ஒரு 4-5 பேருக்கு 10 அபராதங்கள் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த 10 அபராதங்களை நம்ம முதல்ல, நான் ஒரு தடவை ரொம்ப விவரமா பேசினேன் உடுப்பியில. யாரெல்லாம் உடுப்பி வந்திருந்தீங்க இதுல? ஓ, ஆல்மோஸ்ட் பாதியே இருந்தீங்களா? ஓகே, அப்ப என்ன சொன்னோம்? 10 சொல்லி கொடுத்துட்டேன். 10 எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு. ஆனா பார்த்தா பாதி பேர் வந்திருக்கிறீங்க உடுப்பிக்கு. 5-6 பேரை தவிர, அப்கோர்ஸ் கை தூக்கினவங்க யாரும் உடுப்பி வந்தவங்க இல்லைன்னு நினைக்கிறேன், எக்ஸப்ட் 2 பேர். எப்படி இருக்குது என்ன பிரபு, 3 மாசம் ஆச்சு இப்ப கேக்குறீங்க? பே கேட்டா கூட ஞாபகம் இருக்காது, இப்ப வந்து கேக்குறீங்க. சோ இந்த புனித நாமத்துக்கு எதிராக 10 அபராதங்கள், 10 குற்றங்கள் இருக்கு. இந்த 10 குற்றங்களை ஒருத்தர் தவிர்க்கும் போதுதான் உண்மையான நிலையில அவங்க நிலை பெற முடியும். சோ என்னெல்லாம் அந்த 10 குற்றங்கள் யாராவது சொல்லுங்க பாக்கலாம். முதல் குற்றம் என்ன? புனித நாமத்தை பரப்புவதற்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது குற்றம். சோ இந்த 10 குற்றங்கள் இந்த இந்த சின்ன புத்தகத்தை கடைசி பக்கத்துல கொடுத்துருக்குது. சோ அத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்ன 10 குற்றங்கள் அப்படிங்கறத. சோ முதல் குற்றம் சாது நிந்தா, யார் ஒரு பக்தர்கள் இருக்காங்களோ அந்த பக்தர்களை நிந்திக்க கூடியது. இருக்கிறதுலே மிகப்பெரிய அபராதமா இந்த சாது நிந்தாவானது கருதப்படுது, வைஷ்ணவ அபராதம். சோ வைஷ்ணவர்களுக்கு நம்ம அபராதம் இழைக்கிறோம். வைஷ்ணவர்களுக்கு எத்தகைய விதத்துல அபராதம் இழைக்கிறோம்? அவங்களுடைய முந்தைய காலகட்டங்கள்ல அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய துரதிருஷ்டமான நிலையை நினைச்சு அதன் அடிப்படையில அவங்களை நிந்திக்கிறது, இல்ல அவங்களுடைய உடல் அங்கஹீனமா இருக்கு, அவங்கள உடல் குறைபாடுகளை நினைச்சு நிந்திக்கிறது, அவங்களுடைய சரீர சம்பந்தத்தை நினைச்சு நிந்திக்கிறது, குலத்தை அடிப்படையா வச்சு நிந்திக்கிறது. சோ இது மாதிரி பல்வேறு வகைகள்ல வைஷ்ணவ அபராதங்கள் இழைக்கப்படுது. ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கும் போது வைஷ்ணவர்கள் எல்லாரும் என்ன தவறுகள் செய்யறாங்க அப்படின்னா, நம்ம யா எத்தகைய நபர் கூட பகல் பழகுறோம் அப்படிங்கிறத மறந்துடுறான். பெரும்பாலும் நம்ம ஒரு நபரோட நெருக்கமா பழக ஆரம்பிக்கும் போது அந்த நபர் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் நமக்கு குறைஞ்சு போயிடும். அது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கிலத்துல பழமொழியே இருக்கு, யார் ஒருத்தரோட நம்ம நெருக்கமா பழகிறோமோ அப்ப அவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சிடும். ஆனா ஒரு வைஷ்ணவரோட நம்ம பழகும் போது அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகணும். எப்படி அப்படின்னா, அந்த வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு பகவானை பத்தி பேசும்போது மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். வைஷ்ணவர்களோட நம்ம சங்கம் கொள்ளும் போது ஊரு கதை உலகத்து கதை பேசணும் அப்படின்னா மதிப்பு மரியாதை குறைஞ்சு போயிடும். அதுதான் வித்தியாசம். வைஷ்ணவர்களோடு பழகும் போது கிருஷ்ணர் சொல்றார், கதையந்தஷ்டமாமித்யம் துஷ்யந்தி ச ரமந்திச்ச, என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்தஷ்டமாமித்யம் போன வாரம் தான் டெஸ்ட் எழுதினீங்கப்பா, இது வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகாலாம் எழுதி எழுதி கொடுத்துருந்தேனா. வேற யாராவது சொல்லுங்க. விஜய் ஸ்ரீநாராயண பிரபு, மதன் கோபால், ரவி, வெங்கடேஷ், யாருக்கு தெரியும் இந்த பப்பம் படிக்கல? நீங்க புவனேஸ்வரி மாதாஜி தெரியாது, சரஸ்வதி மாதாஜி நீங்க உங்களுக்கும் தெரியாது, சின்ன பையனை தவிர வேற யாருமே படிக்கலாம். சங்கர் ஒருத்தன் தான் படிச்சிருக்கான் இந்த ஸ்லோகா. ஓகே, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய பக்த சங்கத்துல உருவாடி ஆனந்தம் கொள்றாங்கன்னு சொல்ற. சோ அப்ப கேள்வி வரலாம், நீங்க அப்புறம் எப்படி இங்க கிருஷ்ணர் வந்து இங்க பக்த சங்கத்துல உரையாடி ஆனந்தம் கொள்றாங்கன்னு சொல்றாரு, நீங்க என்னன்னா பக்தர்களோட பழகும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குன்றி போயிடுங்கிறீங்க, அப்ப பக்தர்கள்கிட்ட பழக கூடாதா? இவ்வளவு நாள் நீங்க சொன்னீங்க பக்தர்களோட சங்கம் கொள்றதுதான் மிகச்சிறந்த வழி பக்தியை முன்னேற்றிக்கிறதுக்கு அப்படின்னு, இப்ப என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, பக்தர்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கு. பக்தர்களோட பழகும் போது எப்பவுமே நம்ம பக்தர்களோட பழகணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்குள்ள இருக்கணும். பக்தர்களோட நெருக்கமா பழகணும். அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியின் அடிப்படையில நம்மளுடைய உறவு இருக்கணும். பக்தர்களோட பழகும் போது கிருஷ்ண பக்தியை பத்தி நம்ம பேசணும். கிருஷ்ண சொல்றார், என்ன பத்தி உரையாடி மகிழ்றாங்க, பெட்டி நியாயம் பேசக்கூடாது. பக்தர்களோட வந்துட்டேன், இங்க வந்துட்டேன், வாரம் ஒரு தடவை பக்தர்களை பாக்குறோம் பிரபு, அதனால எங்க வீட்டு கதை உலகத்து கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்தர்களுக்குள்ளார உறவு முறை திளைக்காது. பக்தர்களுக்குள்ளார பேசும்போது பகவானை பத்தி பேசணும். பகவானை பத்தி பேசும்போது அந்த உறவு முறையானது ரொம்ப அருமையா வளரும். ஊரு கதை வெட்டி கதை பேசிட்டு இருந்தா அந்த உறவு முறை தான் வளரும், பக்தர்களோட உறவு முறை வளராது. சோ அத்தகைய விதத்துல நம்ம வைஷ்ணவர்கள்ட்ட பழகணும், பகவானை பத்தி பேசி பழகணும். அப்படி பழகிட்டு நம்ம வைஷ்ணவர்கள்ட்ட அபராதம் இழைக்கக்கூடாது. வைஷ்ணவர்கள்ட்ட பண்ணக்கூடிய அபராதம் தான் நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு மிகப்பெரிய தடைக்கரா அமையக்கூடியது. சோ வைஷ்ணவர்கள்ட்ட அபராதத்தை தவிர்க்கணும். அபராதமானது மூன்று விதத்துல செய்யப்படும். எப்படி? மனதால, வார்த்தையால, செயலால. சோ இந்த மனதால வரக்கூடிய அபராதங்களை தவிர்க்கிறது மிகவும் கடினம். குறிப்பா கலியுகத்துல மனமானது மிகவும் மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடியதா சொல்லப்படுது. அதனால பிரபுபாத் என்ன சொன்னாருன்னா, மனதால வரக்கூடிய அபராதங்களை தவிர்க்கிறது கடினம், அதனால மனதால வரக்கூடிய அபராதங்களால பெரிய விளைவுகள் ஏற்பட போறது இல்லை அப்படின்னாரு. அதனால நம்ம மனதால எவ்வளவு வேணாலும் அபராதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அது எதை குறிக்குது அப்படின்னா, மனம் சில நேரத்துல ஏதாவது மோசமான ஒரு விஷயத்த சொல்லும், உடனே அந்த மனதை வந்து ஷூ எடுத்து டமால் டமால் அடிக்கணும், செருப்பு எடுத்து செருப்பால் அடிப்போம். சோ அப்ப இல்ல, அந்த மனதை அப்படியே கண்டுக்காம விட்டுறணும். அதுல அப்படியே, ஓ இப்படியா அந்த பக்தர், அப்படியா அந்த பக்தர், அதை உள்ள நுழைய நுழைய குழஞ்சு குழஞ்சு போக ஆரம்பிச்சோம்னா அப்ப அபராதத்தை இன்னும் அதிகமா இழப்போம் மனதுல. சோ அதனால மனதுல எப்பயாவது பக்தர்களை பத்தி ஏதாவது அபராதங்களான அபராதமான ஒரு எண்ணம் மேலிருந்து வந்தது அப்படின்னா, அந்த எண்ணத்தை அப்படியே அதே கணமா அந்த எண்ணத்தை நம்ம தள்ளி விட்டுறணும். சோ நம்ம எக்காரணம் கொண்டும் வார்த்தையாலேயோ செயலாலேயோ எந்த ஒரு வைஷ்ணவர்களுக்கும் அபராதம் இணைக்கவே கூடாது. வார்த்தையால ஒரு வைஷ்ணவரை திட்டுறது, ஒரு வைஷ்ணவரை அடிக்கிறது, சோ இதெல்லாம் வந்து அதாவது செயல்பாடு. ஒரு சில நேரத்துல விளையாட்டா நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனா ஒரு வைஷ்ணவர்களுக்கு அந்த மாதிரி அபராதம் பண்றதுங்கிறது கூடாது. சோ இத்தகைய வைஷ்ணவ அபராதமானது ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு மிகப்பெரிய தடங்களா அமையும். அதுக்கடுத்து இரண்டாவது அபராதம், பகவான் கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணர் விஷ்ணு அவர்களுடைய திருநாமங்களுக்கு இணையா மற்ற தேவர்களுடைய திருநாமங்களை கருதுறது. மற்ற தேவர்களுடைய திருநாமம் அப்படிங்கும் போது சிவா, பிரம்மா மற்றும் பல இதர இத்தியாதி. சோ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத தெரியாம இருக்கிறது, கிருஷ்ணருடைய நாமம் மற்ற எல்லாருடைய நாமத்துக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறது. சோ இந்த அபராதத்தின் மூலமாகவும் அவங்க பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் ஒருத்தர் இந்த பகவான் நாமத்தை ருச்சிக்க முடியும், பகவான் நாம அபராதத்துல இருந்து விடுதலைப்பட முடியும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கவங்க தான். மூன்றாவது அபராதம், ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுதல், அவரை ஒரு சாதாரண நபராக கருதுதல். சோ ஆன்மீக குரு கிட்ட இருந்து நம்ம கட்டளையை பெறுறோம். என்ன கட்டளையை பெறுறோம்? நம்ம வந்து ஆன்மீக குரு பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளை, தினமும் நாம ஜபம் செய்யணும். குறிப்பா தீட்சை வாங்கக்கூடியவங்க ஆன்மீக குரு ஏத்துக்கிறவங்க, ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லும் போது அது சிக்ஷா குரு, தீட்சா குரு எல்லாருக்கும் பொருந்தும். இந்த இடத்துல ஆன்மீக குருன்னு சொல்லும் போது சிக்ஷா குருவையும் குறிக்கும். சிக்ஷா குரு நம்ம வந்து பக்தர்கள்ட்ட இப்ப கிருஷ்ணர் முன்னாடி பல்வேறு பக்தர்கள் முன்னாடி நம்ம வந்து சொல்லிக்கிறோம், நாங்க வந்து தினமும் வார வாரம் கோயிலுக்கு வருவோம், இல்ல பிரபுபாருடைய புஸ்தகங்களை தொடர்ந்து படிக்கிறோம், 4 மாலை, 8 மாலை, 16 மாலை ஜபம் பண்றோம், இப்படி எல்லாம் நம்ம வாக்குறுதி எடுத்துக்கிறோம். ஆனா அதை வந்து மீறுறது, நான் இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டுண்டா, என்ன அவர் என்ன வந்து பாத்துறா போறாரு, கோயில் இருக்கிறாங்க அவங்க, நம்ம என்ன பாத்துற போறாங்களா அப்படின்னு கட்டளைகளை மீறுறது. சோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய தடைக்கல்லா அமையும். குறிப்பா தீட்சை பெற்ற பக்தர்கள் ஆன்மீக குரு கிட்ட 4 விதிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க, 16 மாலைகளை தினமும் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ 16 மாலைகளை தினமும் சொல்றது, பிரபுபா சொல்லியிருக்காரு ஒரு குருவினுடைய கட்டளைகள்லயே மிக முக்கியமான கட்டளை 16 மாலைகளை தினமும் சொல்றது அப்படிங்கிறது தான். சோ அதனால எக்காரணத்தை கொண்டும் ஒரு சிஷ்யனானவன் குருவினுடைய கட்டளையை மீறக்கூடாது. 16 மாலைகளை ஒரு நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு 16 மாலையை சொல்லிட்டு தான் தூங்கணும். அதுக்கு வந்து விதி விலக்கே இருக்கக்கூடாது. எல்லா நாளும் 16 மாலை நம்ம சொல்லணும். நான் இன்னைக்கு சொல்றதை சுருக்கி வச்சு நாளைக்கு சொல்லிக்கிறேன், நாளா சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. அது குருவினுடைய கட்டளைகளை மீறுவது. சோ அப்படி குருவினுடைய கட்டளைகளை மீறுறது நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்றத்துக்கு தடங்கலாமே. அப்புறம் ஆன்மீக குருவை ஒரு சாதாரண நபராக கருதுவது. குரு எப்படிப்பட்டவர், சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணர் பாகவதத்துல சொல்றார், ஆச்சாரியனானவன் என்னை போலவே கருதப்பட வேண்டியவன். ஆச்சாரியனுக்கும் எனக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாதுங்கிறார் கிருஷ்ணன். ஏன்னா அந்த ஆச்சாரியன் என்னுடைய பிரதிநிதி, அந்த ஆச்சாரியன் எல்லா தேவ தேவதாக்களும் உன்னுடைய பிரதிநிதிகளாகவும் அந்த ஆச்சாரியன் இருக்கான். அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க நம்ம வந்து தேவ தேவர்களை பகவானுடைய பக்தர்கள் நினைச்சு வழிபடக்கூடாதா? இது பொதுவாக எழக்கூடிய கேள்வி. நம்ம சொல்லுவோம், தேவர்கள் எல்லாமே விஷ்ணு பக்த ஸ்மிருத தேவா, தேவர்கள் அப்படி எல்லாருமே விஷ்ணுனுடைய பக்தர்கள். அப்ப அவங்களெல்லாம் விஷ்ணுடைய பக்தர்கள் நினைச்சு வழிபட்டா என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அத்தகைய எண்ணத்தை வழிபட்டு அணுக மாட்டோம். நம்ம எப்படி அணுகுவோம், நம்ம இவ்வளவு நாளா கும்பிட்டோம் அதை ஏன் நிறுத்தணும், அப்படி ஒரு எண்ணத்துலதான் தேவ வழிபாட்டுக்கு இப்படி ஒரு சாக்கு நம்ம சொல்லுமோ தவிர உண்மையில பக்தர்களை வழிபடணுங்கிற எண்ணத்தோட சொல்றது கிடையாது. ஆனா ஆச்சாரியரை நம்ம வழிபடும் போது அந்த ஆச்சாரியர்கள் எல்லா தேவ தேவதாக்களுடைய பிரதிநிதியா இருக்காங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா பிரபுபாத் வந்து குரு பூஜா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஏற்கனவே இருந்தது, ஆனா தினமும் குரு பூஜா அப்படிங்கறத பிரபுபாதர் கொண்டு வந்தார். தினமும் குரு பூஜா, ஆச்சாரியரை நம்ம வந்து வழிபடுறோம். சோ இதே மாதிரி பார்வதி தேவி கிட்ட, சாரி பார்வதி தேவி சிவபெருமான்ட்ட கேட்கும் போது வழிபாட்டு முறைகள்ல சிறந்தது எது அப்படிங்கும் போது, சோ ஆராதனைகள்ல மிகச்சிறந்தது விஷ்ணுவை ஆராதிக்கிறது, அதை விட சிறந்தது விஷ்ணுனுடைய பக்தர்களை ஆராதிக்கிறது. சோ அந்த விதத்துல ஏன் விஷ்ணுனுடைய பக்தர்களை ஆராதிக்கிறது சிறந்தது அப்படின்னா, அவங்க விஷ்ணுனுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய காரணத்தினால, கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஆன்மீக குருவானவர் ஒரு ஜீவனை எளிமையா எடுத்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். சோ அத்தகைய ஆன்மீக குரு கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டவர் கிடையாது. குரு தத்வா சாக்ஷா தரித்வேன சமஸ்த சாஸ்திரஸ்தா பாவ்யதே எவ சாத், சாக்ஷாத் ஹரி, குருவானவர் சாக்ஷாத் ஹரி, ஹரியினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய காரணத்தினால குருவும் கிருஷ்ணரும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே நபர் கிடையாது, வெவ்வேறு நபர். ஆனா அதே சமயத்துல குரு கிருஷ்ணருக்கு சமமானவர். எந்த விதத்துல அப்படின்னா, குருவானவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய காரணத்தினால குருவானவர் கிருஷ்ணருக்கு சமமா பாவிக்கப்பட வேண்டியவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார், எப்படி ஒரு இப்ப இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்கிறார். சோ மன்மோகன் சிங்கினுடைய பிரதிநிதியா ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நீங்க வந்து மன்மோகன் சிங்க்கு என்ன வரவேற்பு கொடுப்பீங்களோ அதே வரவேற்பை கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு குருவினுடைய பிரதிநிதியா ஆச்சாரியர் வரும்போது, அந்த சாரி கிருஷ்ணருடைய பிரதிநிதியா ஆச்சாரியர் வரும்போது அந்த ஆச்சாரியருக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய அதே மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதே சமயத்துல ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணருக்கு இணையாயிடுறாருன்னு கிடையாது, ஆச்சாரியர் வந்து ஜீவாத்மா. அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். ஒரு சில நேரம் என்ன ஆயிடுவாங்கன்னா, பக்தர்கள் குருவே கிருஷ்ணர் அப்படின்னா ஒரு, அது வந்து மாயாவாத தத்துவம். ஒரு தடவை பிரபுபாதருடைய சிஷ்யர்கள், பிரபுபாதர் அமெரிக்கா கொஞ்ச நாள் போகாம இருந்தார். உடனே அமெரிக்கால ஒரு சில சிஷ்யர்கள், ஓ பிரபுபாத் ஏன் அமெரிக்காவுக்கு வரல அப்படின்னா, உண்மையில பிரபுபாத் வந்து கிருஷ்ணர், அதை நம்ம புரிஞ்சுக்கல, அதனால நம்ம மேல கோவிச்சுட்டு பிரபுபாத் வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்ச நாளா வராம இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டு பிரபுபாதர் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அதை வந்து பிரகடனம் பண்ணி நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டாங்க. அந்த நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டாங்க தெரியல, ஆனா ரொம்ப அனௌன்ஸ் பண்ணி அது பெரிய அளவில் வந்துச்சு. பிரபுபாத் எப்ப அதை கேட்டாரோ, பிரபுபாத் இஸ்கான் விட்டு வெளில துரத்திட்டார். பிரபுபாத் யாரையும் வெளில துரத்த மாட்டார், கொரோனா வாய்ந்தவர். ஆனா அவங்களை வந்து வெளில துரத்திட்டார். இது மாயாவாதம் அப்படின்னு, ஏன்னா குருவை வந்து கிருஷ்ணருக்கு சமமாக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல குருவானவர் கிருஷ்ணருக்கு சமமா மரியாதை செலுத்தப்பட வேண்டியவர். சோ இது ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. குரு சாதாரண நபர் கிடையாது. அப்படி குருவை ஒரு சாதாரண நபரா கருதினாங்க அப்படின்னா அவங்களால ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நான்காவது குற்றம் பார்த்தே படிங்க, வேத இலக்கியங்களையும் வேத வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். சாஸ்திரங்கள் சாஸ்திர நிந்தா, சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இது வந்து ஏற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் யார் ஒருத்தர் ஹரி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க ரிகேஜர் சாமாதர் நம்ம வேதம் எல்லாத்தையும் படிச்சவங்களுக்கு சமமானம்னு சாஸ்திரம் சொல்றது. இது என்னங்க சும்மா ஹரின்னு ஒருத்தன் சொல்லிட்டா உடனே அவன் வந்து பெரியலாயிடுவானா பிராமணஸோட அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்து மேல நம்பிக்கை இல்லை. அது பின்னாடி வரும், பகவான் நாமத்து மேல நம்பிக்கை இல்லைங்கிறது. ஆனா சாஸ்திரங்களுடைய உண்மையான நிலை, சாஸ்திரங்களுடைய அதிகாரத்தன்மையை மறுக்கக்கூடியது ஒரு அபராதம். சாஸ்திரம் அப்படிங்கும் போது அதுல எல்லாமே உள்ளடங்குது. எதெல்லாம் உள்ளடங்குது சொல்லுங்க பாக்கலாம். நாலு வேதங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள், வேதாந்த சூத்திரம், சம்ஹிதைகள் மற்றும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆச்சாரிய பரம்பரையில வந்தவங்க அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள், அவங்க கொடுத்திருக்கக்கூடியதும் சாஸ்திரங்கள் தான். ஸோ இது எல்லாமே பிரபுபாதருடைய பொருளுரை கூட சாஸ்திரம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நிந்திக்கிறதுங்கிறது ஒரு குற்றம். ஐந்தாவது குற்றம் என்ன? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகிமைகளை கற்பனை என்று எண்ணுவது. ஸோ பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய மகிமைகளை நம்ம கேட்கிறோம் சாஸ்திரங்கள்ல இருந்து. சொன்னேன் பகவானுடைய நாமங்கள் வரிசையா நம்ம பார்த்தோம், ஒரு சில மகிமைகளை ஒரு சில இது பார்த்தோம். இந்த மகிமையெல்லாம் சும்மா கற்பனை அப்படின்னு நினைக்கிறது. ஸோ கற்பனைன்னு நினைச்சா அதனால வரக்கூடிய மகிமைகளை அடைய முடியாது. இது ஒரு அபராதம். அதுக்கடுத்து ஆறாவது அபராதம், புனித நாமத்திற்கு பௌதிக வியாக்கியானம் கொடுப்பது. புனித நாமம், பகவானுடைய புனித நாமம், அதை ஏதாவது பௌதிக விதத்துல அர்த்தம் காண்பிக்கிறது. இந்த ஹரே கிருஷ்ணமாமந்தர் சொல்றதுனால உன் காத்து உள்ள போய் வெளில வரும், பல விதங்கள்ல ஏதாவது ஒன்று பௌதிகமான வியாக்கியானம் கொடுக்கறது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நீ ஒரு அயோக்கியன் இருக்கான், எல்லாருக்கும் தெரிஞ்சது, பெருசா தாடி வச்சுருப்பான், இருந்தாலும் என்ன சொல்லுவானா, நீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா, உன் உடம்புக்குள்ளார காத்து உள்ள போய் வருது, அதனால குண்டலினை மேல வருது, அதனால உனக்கு சக்தி கிடைக்குது. நீ எந்த விஷயத்தையும் திரும்பி சொல்லிட்டே இருக்கலாம். நீ கிருஷ்ணா ராமான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாழ்வாளமுடன் 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 சொன்னாலும் ஒண்ணுதான், ஒரே பலன் அடையலாமா? ஒரு அயோக்கியம். சோ அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து கிருஷ்ணருக்கு நாமத்துக்கு சாதாரண பௌதிக விஷயம் மாதிரி வேலை செய்யற மாதிரி கற்பனை சொல்றது. ஸோ அந்த மாதிரி தத்துவங்களில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தி ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. அது நாம அப்ராதில் வந்துடும். இதில் வராது உண்மையில் பார்த்தீங்கன்னா, உண்மையாக இதனுடைய டெஃபினிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த பத்து அபராதங்கள் வந்து ஒரு பக்தன் தூய பக்தி அடையறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சாதாரண ஒரு வாழ்க வளமுடத்தோடு ஒப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த நாம அபாஸ் அப்படிங்கிற இந்த நிலைக்கு முன்னாடி வரமாட்டாங்க, ரொம்ப கீழ்நிலையில் இருக்கும். ஸோ அதனால பகவானுடைய நாமத்துக்கு எக்காரம் கொண்டும் பௌதிக வியாக்கியானம் கொடுக்கறதுங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏழாவது அபராதம் என்ன? புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்களை செய்யறது. ஒருத்தன் எவ்வளவு சண்டாளனா இருந்தாலும் பகவானுடைய திருநாமத்தை சொன்னா உயர்ந்த நிலைக்கு பெறலாம். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பக்தியினால ஒருத்தன் உயர்ந்த நிலைக்கு வரவான் அப்படிங்கிறது நம்ம பல நிலைகளில் பல தடவை கேட்குறோம். அதனால பகவானுடைய நாமத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பகவானுடைய நாமத்துக்கு பாவம் செய்யறது, அதனால பாவம் காரியங்களை செய்யறது. நான் கொஞ்ச நாள் என்ன, நான் தான் ஜபம் பண்ணுறேனே, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டா என்ன, நான் தான் ஜபம் பண்ணுறேனே, கொஞ்சம் என்னென்ன டிவி பார்த்துட்டா என்ன, பெரும்பாலும் பாதி பேருக்கு மேலே டிவி பார்க்குறீங்க. யார் டிவி பார்க்கல இதில், யார் டிவி பார்க்குறீங்கன்னு கேட்டு உங்களை வந்து தர்ம சங்கடத்தை உண்டாக்க விரும்பல. யாரெல்லாம் டிவி பாக்குறது இல்ல, பாதிக்கை தூக்குறாங்க அப்படின்னு என்ன அப்பப்ப பாக்குறதா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு பேர் தான் டிவி பாக்குறது இல்ல, இருக்கிறது 40 பேர் இருக்கீங்க. ஸோ இந்த கொஞ்ச நேரம் நம்ம டிவி பாத்துக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் பாவம் செஞ்சுக்கலாம், நான் தான் பகவான் நாமத்தை சொல்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா, இது பகவானுடைய புனித நாமத்தின் மகிமையினால மகிமை எனக்கு இருக்கு, நான் பார்த்துப்பேன் அப்படிங்கறதுல பாவம் செய்யறது. ஸோ அத்தகைய பாவங்களை செய்யும் போது இது எல்லாத்துலயும் அடங்கும். டிவி பாக்குறது மட்டும் இல்ல, மாமிசங்களை சாப்பிடுறது, அது எனிவே நான் சப்ஜெக்ட்ல இருந்து டைவர்ட் பண்ண விரும்பல. கடைசியா க்வெஸ்சன் ஆன்சர் அப்ப கேளுங்க. ஸோ செமினார் மாதிரி இல்ல, நான் கடைசியா க்வெஸ்சன் ஆன்சர் டைம் கொடுக்குறேன் அப்ப கேளுங்க. அப்ப ஆன்சர் பண்ணும். சோ இது மாதிரி டிவி பார்க்கறது மட்டும் இல்ல, நம்ம நாலு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றோம் அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டுக்கிறது, காஃபி சாப்பிட்டுக்கிறது, இது மாதிரி காரியங்களை பண்றதுங்கிறது நம்ம பகவானுடைய புனித நாமத்தினுடைய மகிமைகளை முழுசா ருசிக்கிறதுல நமக்கு தடையாமே. சோ எட்டாவது அபராதம் என்ன? வேதத்தின் கர்ம காண்டத்துக்கு இணையா புனித நாமத்தை சொல்றதுல கருதுறது. ஓ ஹர கிருஷ்ண நாம சொல்றீங்க, கிருஷ்ண நாம சொல்றீங்க, பெரிய புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கலோகத்துக்கு போலாம் நம்ம. ஓ ஒருத்தவங்க வந்து யாகம் பண்றாங்க வீட்டுல வச்சு, ஓம் சிவ 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 சிவ, வீடெல்லாம் புகை போட்டு யாகம் பண்றாங்க, இல்ல கணபதி வர்ஷிப் பண்றாங்க, இது மாதிரி கர்ம காண்டத்துல ஈடுபடுறாங்க. இதே மாதிரி பகவான் நாமத்தை சொல்றதும் ஹரே கிருஷ்ண நாமத்தும் இது போலவே அப்படின்னு நினைக்கிறது குற்றம். ஒன்பதாவது குற்றம், நம்பிக்கையற்றவனுக்கு பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை உபதேசிப்பது குற்றம். உடனே ஒரு சிலர் ஒரு என்ன மேலந்து வரும், ஐயோ அப்பா ரொம்ப வசதியா போச்சு, நம்ம போய் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண தேவையில்ல, யாருமே நம்பிக்கையானவங்க கிடையாது, அதனால நம்ம போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இங்க என்ன சொல்றதுன்னா, பகவான் புனித நாமத்தினுடைய மகிமைகளை, பகவான் புனித நாமத்தை நம்ம வந்து அதனுடைய உயர்ந்த நிலைகளை, இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஹரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றது மூலமா வேதங்கள் எல்லாத்தையுமே படிச்சோம்னா என்ன ஆகிறோம், சோ அதை சொன்னா ஒருத்தர் நம்பிக்கை வராம இருக்கும். சோ அத்தகைய நம்பிக்கையே துளியும் துளி கூட நம்பிக்கை இல்லாத நபர்கள்ட்ட நம்ம பகவானுடைய புனித நாமத்தின் மகிமைகளை விளக்கி சொல்றதுங்கிறது குற்றமாமே. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், யார் ஒருத்தர் விருப்பத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணோம், அதே சமயத்துல விருப்பம் இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணோம். ஒரு தடவை பிரபுபா என்ன சொன்னாருன்னா, பிரச்சாரம் அப்படிங்கும் போது அதுல வந்து ரிஸ்க் இருக்கு, நம்மளுடைய சுய கிருஷ்ண பக்தி கூட ரிஸ்க் இருக்கு, ஆனா அந்த ஒரு ரிஸ்கை நம்ம எடுத்து பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுங்கிற விஷயத்தோடு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது கிருஷ்ணர் மித்ததெல்லாம் பார்த்துக்கிறோம். அதனால நம்ம பிரச்சாரம் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த புனித நாமத்தின் மகிமைகளை சொல்லித்தரணும் மற்றவங்களுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான எளிமையான வழி, இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மிக எளிமையான வழி, மிக முக்கியமான வழி, ஸ்ரீட பிரபுபா சொல்லி கொடுத்த வழி ஒன்று இருக்கு, புத்தக விநியோகம். ஸோ பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது, நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கோகுல் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்தாக எல்லா காங்கிரிகேஷன் டிவோட்டிஸும் எடுத்துக்கிட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா யாருக்கும் சிக்ஷா கிடையாது, தீக்ஷா கிடையாது. இன்னைக்கு சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் பாரு, ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், நீங்கள் நாலு ரவுண்டு கிருஷ்ண சேவக்கா சாதக்கா பிரபுபாஷை எல்லாம் வாங்கணும்னா மாதம் இவ்வளோ புத்தகம் விநியோகம் பண்ணால் தான், ஸ்ரத்தாவன் யாருக்கு வேணாலும் கொடுப்போம். ஆனால் அதுக்கு மேலே வரணும் அப்படின்னா இவ்வளோ புத்தகம் மாதம் விநியோகம் பண்ணணும். நம்ம கிருஷ்ணதாஸ் பிரபு எப்போவுமே தயாராக இருக்கிறார், நீங்கள் வாரம் வந்து அவர்கிட்டருந்து புத்தகம் எடுத்துகிட்டு போகலாம், பேர் கொடுத்துட்டு இத்தனை புத்தகம் எடுத்துகிட்டு போயிட்டு, ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது, மாதத்துக்கு 20 புத்தகம் இப்பயே இருக்கு, மாசத்துக்கு 20 புத்தகம் வைக்க சொல்றோம், 10, 20, 30 ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்துட்டு போகணும். ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்கறோம், நூற்றுக்கணக்கான நபர்களை பார்க்கறோம். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வைத்தா கூட மாசம் 30 புத்தகம் வைக்கலாம், 30 பேருக்கு நம்ம கிருஷ்ணரை பத்தி சொல்லலாம். ஸோ அதை பத்தி எனிவே நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து நவந்து போகுது, அதனால மறுபடியும் வரலாம். ஸோ இந்த இது மாதிரி பக்திய நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுங்கிறது நாம அபராதமா திகழும். பத்தாவது குற்றம் என்ன? பகவானுடைய நாமத்தை பற்றிய மகிமைகளை பல தடவை கேட்டிருக்கோம், இருந்தாலும் பௌதீக பந்தத்தின் காரணமா பகவான் நாமத்து மேல முழு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. பகவான் நாமத்து மேல முழு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அபராதம். இந்த அபராதமும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு தடைக்கலா இருக்கு. சோ இந்த 10 அபராதங்களும் நம்ம கிருஷ்ண பக்தியில உண்மையான நிலையை அடையறதுக்கு தடைக்கல்லா இருக்கு. அதனால நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னா துரதிருஷ்டசாலியா இருக்கும், துர்தைவம் ஈதிருஷம், துரதிருஷ்டசாலிகளா நம்ம திகழ்றோம். சோ இதெல்லாத்தையும் தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டசாலிகளாகி நம்ம சுத்த நாமத்தை அடைஞ்சு கிருஷ்ண பிரேமைய அடைய முடியும். சைத்திர மகாபிரபு இன்னொரு கருத்தும் சொல்ற, அதை நம்ம சொல்ல விட்டுட்டோம். இந்த நாமத்தை சொல்றதுக்கு முக்கியமான நிபந்தனைகள், கடுமையான நிபந்தனைகள், கால நியமங்கள் அப்படின்னு எதுவுமே வகுக்க கிடையாது.
யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் சொல்லலாம். பகவானுடைய நாமத்துக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. சாப்பிடும் போதும் சொல்லலாம், தூங்கும் போதும் சொல்லலாம், எந்த சூழ்நிலைகளையும் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில். ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வயிறை சுத்தம் பண்ணிட்டு வந்தார். அப்போதைக்கு வரும்போது அவர் தன்னுடைய நாக்கை வந்து பிடிச்சுட்டே வந்தார். ஒரு சின்ன பையன் கோபால் அப்படின்னு ஒரு பையன் சைத்தன்ய மகாபிரபு பார்த்து, என்ன மகாபிரபு நாக்கை பிடிச்சுட்டு வரீங்க, இந்த நாக்கு பகவான் நாமத்தை சொல்லாம இருக்கவே மாட்டேங்குது, எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்குது. நான் இவ்வளவு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய லீலை மூலமா நமக்குலாம் சொல்லி காமிக்கிறார் பகவான் நாமத்தினுடைய மகிமைகளை. சைத்தன்ய மகாபிரபு தெரியல அப்படின்னு கிடையாது. ஸோ என்னால் இந்த நாமத்தை சொல்லாம இருக்க முடியல, நான் ஒரு அசுத்தமான செயலை செய்கிறேன், அதனால இந்த நாக்கை வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன், இது வந்து நாமத்தை சொல்லாம இரு அப்படிங்கிறதுனால. ஸோ நாம அதை சொல்லாமல் இருக்கிறதுக்காக பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த பையன் சொன்னான், ஓ சித்தன் மகாபிரபு என்னது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, புனித நாமத்துக்கு தான் எந்த தடையும் கிடையாது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லாமல், புனித நாமம் எந்த அசுத்தமான சூழ்நிலைகளும் எதையுமே வந்து எதுவுமே பொருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சித்தன் மகாபிரபு, ஆ நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி கோபால குருன்னு சொல்லி அந்த பையனை ஏற்றுனார். ஸோ அது மாதிரி புனித நாமத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும் கால நியமங்கள் எதுவுமே கிடையாது, அவ்வளவு மகிமை வந்து எல்லாரும் எந்த சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் சொல்லணும், அது வந்து தடையே கிடையாது. ஸோ இதெல்லாம் புனித நாமத்தினுடைய மகிமைகள் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பாதம் பார்த்துருக்கோம். முதல் பதமானது புனித நாமத்தினுடைய ஏழு பலன்களை சொல்லுது. ரெண்டாவது பதம் பகவானுடைய நாமத்தில் எல்லா சக்தி இருந்தாலும் நம்ம துர்பாகியசாலியாக இருக்கிறோமே அப்படிங்கிறத நினச்சி இயங்கும். ஸோ இந்த ரெண்டு நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் 3-4. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ கேட்கலாம். சந்தேகம் இல்லையா, வந்த சந்தேகம் போயிடுச்சா? ஆன்மீக விஷயத்துல கேள்வி கேக்குறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்போ நம்ம கீதா வகுப்புல கூட பார்த்தோம் எப்படி ஆன்மீக குருவை அணுகிறது. ஒருத்தருக்கு வந்து பணிவோட சேவை செஞ்சு கேள்வி கேட்டு அணுகணும். ஸோ கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அது கேள்வி கேட்கணும், பணிவு, இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு இது எல்லாமே சரணடையறதுக்கான ஒரு விஷயங்கள். நம்ம வந்து ஒரு திரட்ட ஒரு விஷயங்கிறத கேள்வி கேட்கும்போது அப்போ நம்மளுடைய பணிவையும் நம்மளுடைய சரணடைகிறதுக்கும் நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப பூஜைப்படுறான். உண்மையிலே கேள்வி கேட்கறதுல ஆன்மீக விஷயத்துக்காக கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா தான் உண்மையில ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். கேள்வி கேட்கறதுக்கு பூஜைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. சரியா, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நாங்கள் இங்கே பேசின நீங்கள் கேட்ட கேள்வி நான் ஆன்சர் பண்ணுறேன், முடிஞ்சதே ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு பதம் பார்த்தோம், இதுக்குள்ளார இருக்கக்கூடிய சந்தேகம் எதுவும் இல்லைன்னா க்ளோஸ். ஓகே, அவர் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்கிறாரு. ஓகே, இவர் முதல்ல கேட்க வந்த கேள்வி என்ன அப்படின்னா, டிவியில கூட ஒரு சில நல்ல விஷயங்கள் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். டிவியில என்ன நல்ல விஷயங்கள் காமிக்கிறாங்க? அந்த ஒரு மணி நேரம் சிடிஎன்ல நம்ம காமிக்கக்கூடிய ஒரு மணி நேரம், உண்மையிலே சொல்லுங்க, நீங்க அந்த ஒரு மணி நேரம் தான் டிவி பாக்குறீங்க என்ன? வரேன் 8-8 செய்திகள் போடுறாங்க. செய்திகளால என்ன பிரயோஜனம்? நாட்டு நிலைமை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்?
நல்லது.
நான் என்ன பிரயோஜனம் கேக்குறேன், என்ன நல்லதுன்னு கேக்குறேன். நம்மால என்ன உதவிகளை அவங்களுக்கு செய்ய போறோம்? ஆடைகள் கொடுக்கறதுனால நம்ம உதவி செய்யறது ஆயிடுமா? கிடையாது. என்னன்னா, ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ண, இதுக்கு மேல கேள்வி கேட்டா நல்லா இருக்காது. அதாவது இந்த செய்திகள் அப்படிங்கறது இன்னொரு மிகப்பெரிய மாயா. பிரபுபா சொன்னார், ஒரு கிருஷ்ண பக்தன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இருக்கான் அப்படிங்கறது அவன் பாகவதம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பரா எதை படிச்சுட்டு இருக்கீங்களோ அது நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். நேத்த செய்திகளை இன்னைக்கு போட்டானா யாராவது பாப்பீங்களா? சரித்திரமா அமையுது. உண்மையான சரித்திர நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் நீங்க செய்திகளை பாக்காட்டி கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். மழை பெய்யுது, வெள்ளம் வந்திருக்கு. இது வந்து கோயில்ல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், யாரும் பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கல. முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அந்த விஷயம் நமக்கு எப்படி இருந்தாலும் காதல வரும். ஸோ எதையும் நம்ம வந்து உண்மையாக விளக்கமாக நியூஸ் பேப்பர் படித்து அதனால நம்ம டிவியில் அரை மணி நேரம், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் 7:30 to 8, அடுத்த டிவியில் 8 to 8:30, இன்னொரு டிவியில் 8:30 to 9, 1.5 மணி நேரம் செய்தி பார்த்துட்டுருப்பாங்க. அதே விஷயம், ஏன்னா படம் காமிக்கிறோம், அந்த டிவி மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் அதை நம்மளால் விட முடியல. ஆனால் அதில் என்ன பெரிய முக்கியமான விஷயம் என்ன, 4 லைன் ஓகே வேலை வந்தது. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அதனால் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு அது நமக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு ட்ரெஸ் கொடுக்கறதுனால அவங்கள காப்பாற்ற போறது கிடையாது. உண்மையா நம்ம அந்த நேரத்தை கிருஷ்ண பக்தியில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் உண்மையான பலன். மக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து சாதாரண பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், எல்லா ஜீவன்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் பகவான் நாம சங்கீர்த்தனம், அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் புதிவர். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை அளிக்கக்கூடியது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். சோ நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் ஒருத்தருக்கு வரப்பிரசாதமா திகழுமோ ஒழிய வேற எதுவுமே அவங்களுக்கு வரப்பிரசாதமா திகழாது. ஒரு உதாரணத்துக்கு பிரபுபாதர் அடிக்கடி கொடுக்கக்கூடிய உதாரணம், யாராவது ஒருத்தன் கடல்ல அடிச்சுட்டு அல்ல ஆத்துல அடிச்சுட்டு போறான் அப்படின்னா அவனை நீங்க காப்பாத்த போயிட்டு அவனோட சட்டையை மட்டும் காப்பாத்தி கொண்டு வந்து நான் அந்த நபரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த விதத்திலயும் பிரயோஜனம் கிடையாது. சோ அதே மாதிரி இந்த சரீரமானது நம்மளுடைய சட்டை மாதிரி, இந்த சரீரத்தை ஒருத்தர் காப்பாத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயுமே யாருக்குமே உண்மையில நலன் பயக்க கூடியதே கிடையாது. சோ நம்ம நமக்கு இந்த நம்மளுடைய சரீரத்துக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது உண்மையான பொதுநல செயல் கிடையாது. ஆனா அது கர்ம காண்டம், யார் ஒருத்தர் பலனை எதிர்பார்த்து சொர்க்கலோகங்களுக்கு போகணும் உயர்ந்தலோகங்களுக்கு போகணும் இது மாதிரியான கர்ம காண்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்ந்தலோகங்களுக்கு ஏற்றம் பெறத்துக்கு இந்த மாதிரியான புண்ணிய செயல்கள் சாஸ்திரங்கள்ல சிபாரிசு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா யார் ஒருத்தர் ஆன்மீகத்துல விருப்பம் காமிக்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய ஒரே நற்பலன் மற்றவங்களுக்கு ஆன்மீக விஷயங்களை கொடுக்கறது. ஒரு சத்திரியனுடைய கடமை, ஒரு ராஜாவினுடைய கடமை, ஆட்சியாளர்களுடைய கடமை மக்கள் எல்லாரும் ஒழுங்கா வாழ்றாங்களா அப்படிங்கறது பாக்குறது. நீங்க நினைக்கிறான் ஒரு மனுஷனுக்கு நம்ம வந்து ட்ரெஸ் கொடுக்கறோம், அவனுக்கு வாழ வைக்கிறோம், அவன் வாழ்ந்து என்ன காரியம் பண்றான்? மாமிசம் சாப்பிடுறான், போதை வஸ்து எடுத்துக்கிறான், தகாத உடலுறல ஈடுபடுறான், சூதாடுறான். சோ அப்ப அந்த நபருக்கு நம்ம உண்மையை நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா? உண்மையில நம்ம தப்பான காரியம், அவன் வந்து சூதாடுறதுக்கும் அவன் குடிக்கிறதுக்கும் நம்ம வந்து உதவி பண்றோம். சோ அப்ப எது நல்ல காரியம்? அவனுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது மட்டுமே நல்ல காரியம். அது மட்டும்தான் பரம விஜயத்தே, அது மட்டும்தான் இருக்கிறதுலே மிக பரம வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல். சோ அதனால நம்ம எத்தகைய விஷயங்கள், மறுபடியும் இந்த டிவி பக்கம் வர, டிவி பக்கம் வரும்போது அதுல எந்த பலன் இருக்கு? என்ன நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா ஓகே ஒரு சில பலன் இருக்கலாம், ஆனா உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா முடிவான பலன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம கோயில்ல நம்ம இங்கிருந்து சிடிஎன்ல கொடுக்கக்கூடிய லெக்சர் கூட நம்ம டிவோட்டிஸ் யாரும் நம்ம டிவோட்டிஸுங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அது பப்ளிக், நம்மளுடைய பப்ளிக் ப்ரீச்சிங். நீங்க அந்த நேரத்துல புக்ஸ் படிச்சு புரோபாரோட புத்தகம் படிக்கிறீங்களா, ரொம்ப நல்லது. நீங்க பாக்குறீங்க ஓகே, அதனால உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நான் அந்த சிடிஎன் நிகழ்ச்சி பாக்கிறதுக்காக எங்க வீட்டுல டிவி வச்சிருக்கிறேன், ஒரு மணி நேரம் சிடிஎன் பாக்குறேன், ஒரு வாரத்துல மிச்ச நாள்லாம் நான் மிச்ச ப்ரோக்ராம் பாக்குறேன், டிவி சும்மா போயிடுதுங்களே. சிடிஎன் வேணும்னா, சிடிஎன் வேணும்னா கேபிள் கனெக்ஷன் வேணும். மாசம் எவ்வளவு இங்க கேபிள்? 150 ரூபா. ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா செலவு பண்ணுங்க, அதனால ஏங்க வேஸ்டா போகுது, மிச்ச நேரமும் நான் வந்து டிவி பாத்துக்கிறேன், மிச்ச காரியம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. தேவையில்ல. அந்த 150 ரூபா செலவு பண்றது நீங்க கோயிலுக்கு மாசம் மாசம் டொனேஷனா கொடுங்க, பிரயோஜனமா இருக்கும். 150 ரூபா கேபிளுக்கு கொடுக்காத, அதுக்கு பதில 150 ரூபா நீங்க கோயிலுக்கு டொனேஷனா கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு புக்கு தரும், புத்தகத்தை படிங்க. அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. 150 ரூபாய்க்கு 10 புத்தகம் வாங்கிட்டு போய் அந்த ஒரு மணி நேரத்துல போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போலாம், வெளியில போய் 4 பேர் புத்தகத்தை விநியோகம் பண்ண போலாம். ஸோ ஏன் தேவையில்லாம நம்ம நேரத்தை வந்து டிவியில வேஸ்ட் பண்றோம்? ஸோ அதனால எந்த விதத்திலையுமே நமக்கு உண்மையான நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தொலைக்காட்சியானது ஒரு தொலைக்காட்சியா தான் திகழுமோ ஒழிய பிரயோஜனப்படாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கி, சிக்ஷாஷ்டகம் கி, ஸ்ரீல பிரபுபால் கி ஜாய்.